நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. அறிவியல் அறிவோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறு தொழில்கள் தொடங்குவதற்கான வழிமுறைகளை கூறுகின்றார் நமது பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர் தா அருள் செல்வம் அவர்கள்.
சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கு வந்து தொழில் முனைவோர்களை வந்து நிறைய பேரை உருவாக்கணும்னு சொல்லி அரசாங்கங்கள்லாம் நிறைய செயல்களில் ஈடுபட்டிருக்காங்க. ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக எல்லா இடத்துலையும், இப்போ குறிப்பாக நான் சொல்லணும், நம்மளோட இந்திய பிரதமர் எந்த இடத்துல போய் மேடை பேச்சில் எல்லா இடத்துலையும் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து குறிப்பாக வந்து சொல்லிகிட்டே இருக்கார். தொழில் முனைவோர்கள் வந்து யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ எல்லோரும் வாங்க, வந்து ஒட்டுமொத்த நாட்டோட வளர்ச்சி வந்து தொழில் முனைவோர் கையில் தான் வந்து இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு மாதிரி தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இதில் இன்னொரு விஷயத்தை நான் கவனிச்சிட்ருக்கேன், என்னென்னா, இப்போ ஒரு படிக்காத ஒரு இளைஞர், ஒரு 10th வரைக்கும் அவர் படிச்சிருக்காருன்னு வச்சுங்களேன், அவருக்கு வந்து மனசுக்குள்ளார ஒரு பயங்கர ஆசை இருக்குது, நான் வந்து தொழில் செய்யணும், சொந்தமாக தொழில் செய்து பணம் ஈட்டுறதுங்கிறது வந்து ஒரு இதுதான், அந்த அளவுக்கு எனக்கு திறமை இருக்குது அப்படி சொல்லி அவருக்கு மனசுக்குள்ளார அந்த ஒரு தைரியம் இருக்கும். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரை போய் பார்க்குறது, எப்படி வந்து தொழில் செய்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படி சொல்லிட்டு தெரியாமல் கொஞ்சம் சிரமப்படுவாங்க. இது வந்து நிறைய நான் பார்த்துட்ருக்கேன். ஒரு வழிகாட்டுதல் வந்து கண்டிப்பாக தேவை. வழிகாட்டுதல்னால் ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை தெரிஞ்சோம்னா அது தேடுறதுக்குனாச்சும் ஒரு வழியாக இருக்கும்ல. அந்த மாதிரி இன்றைய நிகழ்ச்சியில் வந்து ஒரு சிறு தொழில், நான் சொல்கிறது சிறு தொழில், சிறு தொழில் தொடங்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படி சொல்லிட்டு இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம். சிறு தொழில்னு எதை சொல்கிறேன்னு வச்சிங்களேன், இதுக்கு வந்து முதலீடு வந்து அதிகமாக தேவை கிடையாது. தேவை கிடையாது மீன்ஸு நம்ம முதலீடு எவ்வளோ வேணால் போடலாம், பட் நம்ம கையில் வந்து அதிகமாக பணம் இல்லை, இருந்தாலும் அவங்க வந்து தொழில் செய்யலாம், சரிங்களா? அந்த ஒரு நோக்கத்தோடு இன்றைய நிகழ்ச்சி நான் வந்து வழங்கலாம்னு நினச்சிட்ருக்கேன். ஒரு தொழில் செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முத முத நம்ம இருக்கக்கூடிய இடம், எந்த இடத்துல வந்து நம்ம பண்ண போகிறோம், வியாபாரம் பண்ண போகிறோம். நான் உணவு தொழில் பற்றி தான் குறிப்பாக நான் பேச போகிறேன், ஏன்னா எனக்கு அதை பற்றி தெரியும். தொழிலுங்கிறது வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம், எல்லாமே தொழில் தான். நம்ம பார்க்குற, நம்ம சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து வியாபாரம் சந்தையில் கிடைக்கிறது தான் நம்ம வந்து வாங்கி வந்து உபயோகப்படுத்திகிட்ருக்கோம். அப்போ ஒவ்வொன்றும் தொழில் தானே, கம்ப்யூட்டர் செய்கிறது ஒரு கம்பெனி செய்கிறாங்க, அப்புறம் வந்து ஃபேனு, கையில் வச்சுருக்க பேனா, எல்லாமே ஒவ்வொரு தொழில் தான். எனக்கு வந்து உணவு தொழில் பற்றி தான் பரிச்சயம் இருக்குது, அதனால் இந்த தொழிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த உணவு தொழிலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தொடங்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உணவு தொழிலே நிறைய வகைகள்லாம் இருக்குது. குளிர்பானங்கள் தயாரிக்கிறது, சப்பாத்தி கூட இன்றைக்கி வந்து விற்றுட்டுருக்காங்க, சிப்ஸு விற்கிறது, இந்த மாதிரி வகைகள்லாம் இருக்கு இல்லையா. எந்த வித தொழிலில் வந்து தொடங்கணும் அப்படி சொல்லிட்டு முதல்ல நம்மளுக்கு ஒரு ஐடியா வேணும். உணவு தொழில்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம், உணவு தொழிலில் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இதை வந்து முடிவு பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு வச்சிங்களேன், இப்போ நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு நெல்லிக்காயிலேருந்து ஜூஸு, நெல்லிக்காய் ஜூஸ், அதை வந்து பிழிஞ்சு நெல்லி ஜூஸ் வந்து விற்க போகிறேன் அப்படி சொல்லி நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சிங்களேன். இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறப்ப, முதல்ல நம்மளோட இதை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். கம்பெனியை வந்து, ஒரு தொழில் நிறுவனத்தை வந்து நம்ம வந்து முறைப்படி பதிவு செய்து வைக்கணும். இது எதுக்கு பண்ணுறோம்னு வச்சிங்களேன், இப்போ அரசாங்கங்கள்லாம் வந்து நிறைய சலுகைகள்லாம் வந்து அறிவிச்சிட்ருக்காங்க, திட்டங்கள் வந்து அறிவிக்கிறாங்க, ஊக்கத்தொகைகள், மானியங்கள், இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா அரசாங்கங்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம பதிவு செய்யாமல் எந்த ஒரு வேலையும் நம்ம வியாபாரம் செஞ்சோம் அப்படின்னா, நம்ம போய் முறைப்படி அவங்கள்ட்ட கேட்க முடியாது எதையுமே, நான் இது பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து இது கொடுங்க அப்படி சொல்லி சலுகைகள் நம்ம பெறணும். அது இல்லாமல் இது வந்து ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம்னு வச்சிங்களேன், நம்ம எங்கே வேணால் போய் பேங்க்கில் லோன் கேட்குறதுனா கூட நம்ம கேட்டுக்கலாம், அது வந்து ஒரு நம்பிக்கை கூட வரும். இப்போ நம்ம நாளைக்கு போய் நம்மளோட பொருளை ஒருத்தர் வாங்குறாருன்னு வச்சுங்களேன், பதிவு செய்யப்பட்ட ஒரு இதுனா அவருக்கு ஒரு நம்பிக்கை வரும்ல. இந்த சலுகைகளை வந்து நம்ம பெறணும் அப்படின்னா, அந்த பதிவு செய்யப்பட்ட நிறுவனத்தின் மூலமாக நம்ம போனோம்னா அது முறைப்படி இருக்கும், முறைப்படி அதை தான் செய்யணும் நம்ம. இது வந்து நிறையா இப்போ நம்மள்கிட்ட பொருள் வாங்குறவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். எல்லா விதத்துலேயும் வந்து முறைப்படி பதிவு செய்யுங்கிறது ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு வச்சிங்களேன், முதல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றுக்கும் விளக்கம் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் எங்கே பண்ணணும் அப்படின்னா, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு சிறு தொழில் தொடங்குறதுக்கு நம்ம பதிவு செய்கிறதுக்கு ஒரு அலுவலகம் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கும். இப்போ வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கும், கலெக்டர் ஆஃபீஸில் நம்ம போய் கேட்டோம்னா சொல்லுவாங்க. அதுமாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு வச்சிங்களேன், நம்மளோட ஆவணங்கள், ஆவணங்கள் என்ன, என்ன தொழில், நம்மளோட கம்பெனியோட பேர் என்ன, நம்ம வந்து தனியாக செய்கிறோமா இல்லை கூட்டாக செய்கிறோமா. இப்போ கூட்டாக செஞ்சோம் அப்படின்னா எழுதணும், இது நாங்கள் வந்து இத்தனை பேர் பண்ணுறோம் அதுக்குன்னு ஒரு விண்ணப்பம் இருக்குது. அதை நம்ம பூர்த்தி செய்து நம்மளோட வீட்டு விலாசங்கள் இருக்கக்கூடிய அந்த அத்தாட்சியெல்லாம் கொண்டு போனோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் எந்த இடத்துல நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறோன்னு வச்சிங்களேன், ஒரு அலுவலகம் நம்ம இதுக்குன்னு வைக்கிறோம், அதோட அட்ரஸ் எங்கே இருக்குது, இந்த மாதிரி அதாவது அடிப்படை விவரங்களை பூர்த்தி செய்து அவங்கள்ட்ட நம்ம கொடுத்தோம்னு வச்சிங்களேன், நம்மளோட நம்ம அதுக்குன்னு நம்ம கம்பெனிக்குன்னு ஒரு பேர் வைக்கணும். இந்த பேரெல்லாம் அதில் அந்த விண்ணப்பங்கள் அவங்க கொடுப்பாங்க, அதை நம்ம பூர்த்தி செய்து கொடுத்து நம்ம பதிவு செய்து வைத்துக்கொள்ளலாம். முதல்ல இது பதிவு செஞ்சிடணும். ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பொருளை வந்து நம்ம உருவாக்குறோம், அதாவது உணவுப் பொருளை, நம்ம வியாபாரம் பண்ணக்கூடிய உணவுப் பொருளை நம்ம வந்து புதுசாக வந்து செய்யணும். இப்போ எப்படின்னு வச்சுங்களேன், இப்போ வந்து சந்தையில் ஒரு பொருள் வித்துட்டுருக்கு, பானங்களே வச்சுக்கலாம். இப்போ நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம பண்ண போகிறோம், அதே பானம் வந்து வேறு ஒரு நிறுவனம் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, ஏற்கனவே பண்ணி வித்துட்ருக்காங்க அப்படின்னா அதையே நம்ம திருப்பி பண்ண முடியாது. ஏன்னா அது அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க முறைப்படி செஞ்சிட்ருக்கிறவங்க, நம்ம போய் இது பண்ணோம்னா அது வந்து சட்டப்படி தப்பு. இப்போ நம்ம புதுசாக அதை செய்யணும். புதுசாக செய்கிறப்ப என்ன பண்ணணும்னா, இருக்கிற அதே சுவையிலையும் இருக்கக்கூடாது. அதேமாரி நம்ம பண்ண போகிற அந்த புது நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரியும் இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கருத்தில் கொண்டு ஒரு புதிய பொருளை வந்து உருவாக்கணும். உருவாக்குனதுக்கப்புறம் அதை வந்து டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணணும்னா என்னென்னா, சோதனை செய்து பார்க்குறோம். அதில் வந்து உடலுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடியது ஏதாச்சும் இருக்கா, நம்மளுக்கு வந்து புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயங்கள், அதில் வந்து எவ்வளோ ஆற்றல், அந்த பானத்தை அந்த நெல்லிக்காய் ஜூஸை குடித்தா என்னென்ன நன்மைகள் இருக்குது. நெல்லிக்காய்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதில் வந்து விட்டமின் சின்னு சொல்கிறாங்கள்ல, அதுதான் மெயினாக அதில் இருக்கும். அந்த அளவு எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி சோதனைகளை நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, எல்லாத்துக்கும் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுங்கிறது வந்து எப்படின்னா, நல்லா இருக்கா சுவையாக இருக்கான்னு சொல்லிட்டு நுகர்வோர் அவங்க தான் வாங்கி சாப்பிட போகிறாங்க. அவங்க வந்து உணவுப் பொருள், நம்ம தயாரிக்கிற உணவுப் பொருள் அவங்க சந்தோஷப்பட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் நம்மளோட வியாபாரம் வந்து வெற்றியடையும். ஸோ அந்த மாதிரி சோதனை செய்து பார்க்கணும். எப்படி சொல்கிறதுன்னா, அக்செப்டன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னா முடியும், நம்ம வந்து வியாபார ரீதி கொண்டு போக முடியும். பத்து பேர்த்துல கொடுத்துட்டு அது நல்லாயிருக்கான்னு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படி சொல்லி நம்ம கொடுக்குறப்ப, பத்து பேர்த்தில் அஞ்சு பேர் ஆறு பேர் நல்லாவே இல்லைங்க, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அது வந்து அந்த எப்படி சொல்கிறதுன்னா, அந்த கருத்து வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து பத்து பேர்த்துல வாங்கினது வந்து நூறு பேர்த்தில் அறுபது பேர் நல்லா இல்லை அப்படின்னா நம்மளோட ப்ராடக்டை வந்து சந்தைப்படுத்துதலில் பிரச்சனை வரும். இப்போ ஸோ அந்த மாதிரி வந்து நுகர்வோர்கிட்ட கொடுத்து அதை வந்து நம்ம இது பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், ஒரு பொருளை உருவாக்கணும். உருவாக்குனதுக்கப்புறம் அதை வந்து சோதனை செய்யணும். சத்துக்கள் பரிசோதனை, நன்மை தரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது, இல்லை தீமை எதுவும் இருக்கா அப்படிங்கிறத சோதனை செய்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, மக்கள்கிட்ட கொடுத்து அதை பரிசோதனை செய்யணும், நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி அவங்கள வந்து இது பண்ணதுக்கப்புறம் அறிமுகப்படுத்துகிறோம், சந்தையில் அறிமுகப்படுத்தணும். அடுத்தது இது எல்லாமே ஓகே ஆயிடுச்சு, எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அதை வந்து நம்ம வந்து பெரிய லெவலில் உருவாக்குறதுக்கு நம்ம முடிவு செஞ்சுக்கலாம். உணவுப் பொருளை வந்து நம்ம உருவாக்குனதுக்கப்புறம் எல்லாமே சோதனைகள் செய்து மக்களிடம் கொடுத்து அவங்களோட கருத்துக்கள்லாம் கேட்டோம். கேட்டதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நம்மளோட அந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாங்க, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சிங்களேன், நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த உணவு நிறுவனம் இந்த மாதிரி நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறத வந்து எஃப்எஸ்எஸ்ஐன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது என்னென்னா, உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்துதல் அப்படி சொல்லிட்டு ஒரு அலுவலகம் வந்து இருக்குது. இது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்குது. இது என்னென்னா, உணவு தொழிலுக்கு மட்டுமே, அதாவது மற்ற தொழில்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல, உணவு தொழில் நம்ம தொடங்குகிறோம் அப்படின்னா இந்த அலுவலகத்தில் வந்து நம்மளோட கம்பெனியோட பேரை வந்து கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு நம்பர் ஒன்று கொடுப்பாங்க, அதாவது என்னென்னா நம்ம என்ன உணவுப் பொருள் செய்ய போகிறோம், அது வந்து எப்படின்னா தானியத்தில் செய்கிறதா, இல்லை வந்து துரித வகை உணவுப் பொருளா, இல்லை எண்ணெய் பொருளில் செய்கிறதா, அந்த மாதிரி ஏன்னா அவங்க வந்து கேட்பாங்க. நம்ம வந்து தயாரிப்பு நிறுவனமா இல்லை வாங்கி விற்கிறவங்களா, எங்கெங்கே இருக்குது, நம்ம எந்த மாதிரி உணவுப் பொருளை வந்து எப்படியெல்லாம் தயாரிக்கிறோம், அதாவது ஹைஜீனிக்காக சுகாதார முறையில் வந்து தயாரிக்கிறோமா, நம்ம தயாரிக்கிற உணவுப் பொருளில் வந்து வேறு எதுவும் கலப்படம் செய்கிறோமா, உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஏதாச்சும் நம்ம கலக்கிறோமா அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பார்த்துட்டு, அதாவது முழு பரிசோதனை செய்ததுக்கப்புறம் இவங்க வந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அது வந்து FSSAI, அதாவது ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மத்திய அரசின் நிறுவனம், உணவு தொழிலுக்குன்னு ரொம்ப ஒரு சிரம் மேற்கொண்டு இது செஞ்சாகணும், இல்லைன்னு வச்சுங்களேன் நாளைக்கு ஏதாச்சும் நம்ம விற்கிற பொருள் வந்து ஏதாச்சும் கலப்படம்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம மேலே சட்டப்பூர்வ நடவடிக்கை வந்து எடுத்துருவாங்க. ஏன்னா ஃபுட்டுங்கிறது சாப்பாட்டு விஷயம் ரொம்ப இது, ஏன்னா நேரடியாக நம்மளுக்கு வந்து அது பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடியது, ஏதாச்சும் சிக்கல் தரக்கூடிய விஷயம் நம்ம செய்கிற உணவில் இருந்ததுன்னா. அதனால் ரொம்ப சிரம் மேற்கொண்டு அதை வந்து கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அரசாங்கங்கள் வந்து இந்த வழிவகைகளை செஞ்சு வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, உணவுப் பொருள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு சந்தையில் வந்து விற்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். மக்களுக்கு கொண்டு போய் விற்க ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகுனா, மக்களோட மனநிலையை வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை நம்மளுக்கு வேணும். அப்படின்னா தான் வந்து நிறைகுறைகளை அலசி ஆராயறதுக்கு நம்மளுக்கு ஒரு அது வழியாக இருக்கும். என்னென்னா, எத்தனை பேர் வாங்குகிறாங்க, எந்த மாதிரி மக்கள் நம்மளோட உணவுப் பொருளை வந்து அதிகமாக வாங்குகிறாங்க, இது வந்து யார் யார் வாங்கலை, வாங்காதவங்களாம் எப்படி நம்ம பொருளை வாங்க வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தெளிவு ஏற்படுத்தி நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கிறதுனால நுகர்வோரோட நடவடிக்கைகளை நம்ம கண்காணித்து வரதும் ரொம்ப முக்கியம் இந்த தொழிலில் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு வச்சிங்களேன், சந்தைப்படுத்துதல். சந்தைப்படுத்துதலில் இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு போய் நம்மளோட பொருளை விளம்பரம் பண்ணணும். இப்போ வந்து நம்ம கம்பெனிக்குன்னு ஒரு பேர் வச்சுருப்போம், இப்போ நம்ம பண்ணக்கூடிய நெல்லிக்காய் ஜூஸுக்கு தனியாக ஒரு பேர் வச்சுக்கிட்டு அந்த பேரே கவர்ச்சியாக இருக்கணும், நம்ம பார்த்தோன்னே மனசில் நிற்கணும். பேர் வைக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ கடையில் போய் வாங்குறோன்னு வச்சிங்களேன், நெல்லிக்காய் ஜூஸ் கொடுங்க அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸ் 1000 ஜூஸ் இருக்கும். 1000 ஜூஸில் எந்த ஜூஸ், நம்ம இது பண்ணுறதுக்குன்னு ஒரு நிறுவனத்தில் தயாரிக்கக்கூடிய ஜூஸை வந்து வாங்குறதுக்குன்னு ஒரு பேர் இருந்தால் தான் அவங்க சொல்லி வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் பேரை சொன்னாலே அந்த டேஸ்ட் வந்து நமக்கு மனசுக்குள்ளே வரத்துக்கு ஒரு நல்ல வழி. அதனால் தனியாக தனித்துவமாக ஒரு பேர் வைத்திருக்கணும். எடுத்ததுக்கப்புறம் ஒரு கவர்ச்சியாக நல்லா ஈர்க்கக்கூடிய அளவில் அதனோட வடிவமைப்பு செய்யணும். வடிவமைப்புன்றது என்னென்னா, இப்போ பாட்டிலில் நம்ம அடைச்சி வைக்கிறோன்னு வச்சிங்களேன், அந்த பாட்டிலே வந்து ஒரு தனித்துவமான ஒரு வடிவமைப்பில் இருந்ததுன்னா நிறைய நுகர்வோர் வந்து அதை வாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் என்னென்னா, விளம்பரப்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் சந்தைப்படுத்துதல். சந்தைப்படுத்துதல்னால் போய் நம்ம போய் கடையில் கொண்டு போய் விற்கிறதுக்கு இது பண்ணுறேன். இந்த சந்தைப்படுத்துதல்னு வரப்போ என்னென்னா, ரெண்டு விஷயம் நம்ம கருத்தில் கொள்ளணும். ஒன்று என்னென்னா, டின் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குது, இந்த நம்பரை வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். இது எதுக்கு பண்ணுறோன்னு வச்சிங்களேன், இப்போ நம்ம கம்பெனி ஆரம்பித்து நம்ம வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய வரவு செலவுகள்லாம் வரும். பொருள் வாங்குறது, அப்புறம் பொருள் விற்கிறது, இந்த மாதிரி வரவு செலவு கணக்கெலாம் வந்து ஒரு வரைமுறைப்படுத்தி வைக்கணும். அதுக்கப்புறம் இதுக்குன்னு தனியாக வரி வந்து நம்ம கட்டணும். கட்டணும் மீன்ஸ் எப்படின்னா, வேட்டுன்னு சொல்லிட்டு வேல்யூ ஆடட் டேக்ஸ்னு சொல்லி வரி வசூல் பண்ணுறோம் இல்லையா. இப்போ நம்ம ஒரு பொருள் விற்கிறோன்னா அந்த வேட்டை வந்து வச்சு தான் நம்ம விற்போம். அந்த வரி வந்து அரசாங்கத்துக்கு போய் சேர வேண்டிய பணம் வந்து கரெக்டாக போய் சேரணும். இப்போ என்னென்னா, இது வந்து அரசாங்கங்கள் வந்து ரொம்ப ஒரு சீரிய முறையில் அது நடைமுறைப்படுத்திட்டு வராங்க. டின் நம்பர் இல்லாத ரிஜிஸ்டர் பண்ணாத கம்பெனியை வந்து இழுத்து மூடுறது அளவுக்கு கூட அவங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம செய்யக்கூடிய அந்த வரவு செலவு கணக்கெல்லாம் கரெக்டாக பதிவு செய்து வைத்துக்கொள்கிறதுக்கு அந்த நம்பர் வேணும். அது இருந்ததுன்னா நம்ம தைரியமாக எல்லா இடத்துலையும் போய் நம்ம பொருளை வந்து விற்க முடியும். இப்போ ஒரு கடையில் போய் நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயே நம்ம போய் டிஸ்பிளே வைக்கிறோன்னு வச்சிங்களேன், முதல்ல அவங்க என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் டின் நம்பர் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த டின் நம்பர் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க வந்து கரெக்டாக வரியெல்லாம் செலுத்திட்டு இருக்காங்க, நாளைக்கு வந்து எந்த பிரச்சனையும் இவங்கள்ட்ட நம்ம வந்து வியாபாரம் வைத்து கொண்டால் நாளைக்கு எந்த வித பிரச்சனையும் வராது. ஏன்னா இவங்க வந்து சட்டப்படி தான் இவங்க முறையாக இவங்க கம்பெனியை நடத்திட்டு வராங்கங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி அது. ஸோ இந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் சந்தைப்படுத்துதலில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. எப்படின்னா, இப்போ நான் ஒரு பொருள், நான் ஒரு உற்பத்தியாளர், உற்பத்தி பண்ண பொருளை வந்து நுகர்வோர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அதுதான் என்னோடய முதன்மை குறிக்கோள். இது போய் சேர்க்கறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஒன்று வந்து தயாரிப்பு நிறுவனம், டிஸ்ட்ரிபியூட்டர். டிஸ்ட்ரிபியூட்டர்னால் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு, அவர் தான் இப்போ நம்மளோட கம்பெனிக்கு வந்து இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டு அவர் தான் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லுவாங்கள்ல, அவர் தான் நம்மளோட கம்பெனிக்கு ஆத்தன்டிகேட்டட் பர்சன். அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் வந்து கோயம்புத்தூர் ஃபுல்லும் இருக்கிற எல்லா கடைகளுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் கன்சியூமர்கிட்ட போய் சேரும். இந்த மாதிரி ஒரு சேனல், இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மார்க்கெட்டிங் சேனல்னு வாங்க. இன்னொன்று என்னென்னா டிஸ்ட்ரிபியூட்டரே எல்லா இடத்துக்கும் போய் சேர முடியும். இப்போ கோயம்புத்தூருங்கிறது கோயம்புத்தூர் ஏகப்பட்ட கடை இருக்கும், இப்போ ஒரு 5,000-10,000 கடை இருக்குதுன்னு வச்சிங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இந்த 5,000-10,000 கடைக்கும் இவரே போய் வந்து விநியோகம் பண்ண முடியாது நம்மளோட பொருளை. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கம்பெனிகிட்டேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கிடுவாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ன்ட்டு இன்னொருத்தவங்க இன்னொரு அடுத்த கைக்கு மாறும், அதுக்கு பேர் டீலர்னுவாங்க. டீலருங்கிற என்ன பண்ணுவார்னா தனியாக ஒரு இடத்துக்கு, இப்போ கோயம்புத்தூரில் வந்து வடவள்ளி ஏரியா ஒண்டியும் அந்த மாதிரி டீலர்ஷிப் எடுத்துக்கிட்டு அவங்க அந்த ஏரியாவுக்குள்ளே ஒண்டியும் நம்மளோட பொருளை கொண்டு போய் இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது கன்சியூமர்கிட்ட போய் சேரும். இது ஒன்று. இன்னொரு மெத்தட் என்னென்னா, நான் ஒரு தயாரிப்பு நிறுவனம், நான் வந்து என்னோடய பொருளை வந்து நேரடியாகவே நான் வந்து சந்தைப்படுத்துவேன், அது வந்து நுகர்வோருக்கு நேரடியாகவே போய் சேருது. நிறையா இப்போ இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கு. இப்போ ஐஸ்கிரீம் நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த முறையை தான் பின்பற்றிட்டு வராங்க. அவங்க உற்பத்தி பண்ணுறது அவங்களே வந்து புதுசாக ஒரு கடையை ஓப்பன் பண்ணி அவங்க பொருளை நேராக விற்கிறது. இந்த மாதிரி நிறைய வகைகள்லாம் இருக்குது. இது நம்மளுக்கு எது பொருத்தமாக இருக்குமோ அதுக்கு தகுந்தாப்பில் வியாபாரப்படுத்துதலை வந்து நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம். இதுதான் வந்து ஒரு ஒரு அடிப்படையான விஷயங்கள், ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு ஆனால் அடிப்படையான விஷயங்கள். இன்னொன்று சொல்லணும், நீங்கள் வந்து முதல் முதலாக இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சர்வே வந்து எடுக்கணும். சர்வேனா புள்ளி விவரங்கள்னு எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நான் உற்பத்தி செய்து விற்க போகிறேன் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னு வச்சிங்களேன், முடிவு பண்ணதுக்கப்புறமே உடனே நம்ம வந்து எல்லா வேலையிலையும் ஈடுபட்டுறக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா சந்தையில் இன்னும் எத்தனை நெல்லிக்காய் ஜூஸ் வந்து வித்துட்ருக்காங்க, ஒன்று ஒன்று என்னென்ன சுவையில் இருக்குது, மக்கள் வந்து எதை விரும்புகிறாங்க, எந்த மாதிரியான இது பண்ணால் அதிகமாக நம்ம வியாபாரம் பண்ண முடியும். அதுவும் இப்போ நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நம்ம பண்ணக்கூடிய இது வந்து இந்த இடத்துல நம்ம பண்ண போகிற இடத்துல இது வந்து விற்க முடியுமா விற்க முடியாதா, இதை பற்றிலாம் நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த கட்ட நடவடிக்கையை நம்ம எடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம வந்து நினச்ச உடனே நம்ம கம்பெனி ஆரம்பித்து எல்லாம் சட்டுப்பட்டு நம்ம வந்து அவசரத்தில் நம்ம எல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னு வச்சிங்களேன், இப்போ ஒரு சின்ன நிறுவனம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா படிப்படியாக தான் போக முடியும். ஒரே நேரத்துலேயே வந்து தமிழ்நாடு ஃபுல்லும் நம்ம வந்து விற்பனை செய்கிறதுங்கிறது பண்ணலாம், அதுக்குன்னு வந்து முதலீடுகள் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணுற டயத்தில் நம்மளுக்கு வந்து ஓகே, சின்ன லெவலில் ஒரு கோயம்புத்தூர் ஏரியா வண்டி நம்ம வந்து மனசில் வச்சுட்டு நம்ம தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்கிற இடத்துல என்ன மாதிரி வியாபாரம், இப்போ நெல்லிக்காய் ஜூஸ் வந்து செஞ்சோம்னா நிறையா விற்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மனசில் கருத்தில் கொண்டுட்டு தான் அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம இறங்கணும். இப்போ வந்து தொழில் தொடங்குறது வந்து ரொம்ப பெரிய காரியம் இல்லைன்னு உங்களுக்கு இதுலேருந்து புரிஞ்சிருக்கும். இது என்னென்னா நம்ம வந்து வெற்றிகரமாக நடத்துறதுல தான் வந்து இருக்குது. ஒவ்வொரு தொழிலுமே வந்து இது முக்கியமான ஒரு விஷயம். ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப சுலபம்தான், அதை வந்து வெற்றிகரமாக நடத்துறதுங்கிறது தான் ரொம்ப சவாலான விஷயம். அந்த சவாலை எதிர்கொண்டு வெற்றி பெறுறது தான் நம்மளோட வாழ்க்கை முன்னேற்றம் அடங்கியிருக்கு.
அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில் இதுவரை சிறு தொழில் துவங்குவதற்கான வழிமுறைகளை விளக்கமாக கூறினார் நமது பல்கலைக்கழக உணவு பதன்சை பொறியியல் துறை ஆராய்ச்சி மாணவர் தா அருள் செல்வம் அவர்கள். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். crstnau107.4@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள், அல்லது 0422-243-1055 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நேயர்களே. வணக்கம்.